சாலை தமிழ் எமபட ரச்சமென்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திருந்தும் பிடுங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வழிச்சாலையின் ஏற்றமிகு கல்வியே தமிழாகும். தமிழானது அவ்வளவு கூரோங்கிய பேரொளி மந்திரவாளாக திகழ்வது இங்குதான். தமிழின் முழு பலமும் திரண்டெழுந்து வீறு கொண்டு விளங்குவது இங்குதான். இது மிகையல்ல. தமிழின் பலத்தை உள்ளது உள்ளதுபடியே சொல்லுகிறோம். இங்கல்லாமல் வேறெங்காவது தமிழ் யாருக்காவது ஏதாவது தந்திருக்கிறதா? இங்கே அது அரியவற்றுள் அரியதாகிய சாவாவர வாழ்வை எளியவர்க்கும் எளிதாகத் தருகிறது. தனங்களுக்கெல்லாம் பெரிய தனமும் ஆற்றலுக்கெல்லாம் பேராற்றலும் மதிப்புக்கெல்லாம் பெருமதிப்பும் ஆகிய சாவாவரம் ஒருபாடும் இல்லாமல் வந்து வாய்க்கிறதென்றால் ஒரு மனிதனுக்கு வேறென்ன வேண்டும்? மதிப்பும் எல்லா பலமும் யமனுக்குள் அடக்கம்தானே. அளவு கடந்த வல்லபங்களையெல்லாம் மிகவும் அனாயசமாக தூக்கி விழுங்குகின்ற மகா கொடிய அமளி மிகுத்த வல்லபமல்லவா யமனுடைய வல்லபம். அந்த யமனுடைய மூர்க்கமான பலத்தை முறியடித்து மக்களை தேவராக்கி சாவாவரம் தருவதே சாலை தமிழ். யமனை ஒரு நாய்க்குட்டியாக்கி கூச்சு கூச்சென்றால் ஓடி வருவதும் போயென்றால் போவதுமாக ஆக்கிவிட்டது எமது சாலை தமிழ். இந்த வேளிக்கு வெளியே ஒருவன் கவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் புவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் தமிழ் அவனுக்கு தன் காலை காட்டுகிறது அல்லது முதுகை காட்டுகிறது, அவ்வளவுதான். ஆனால் இந்த எல்லையில்தான், எம்மிடத்தில்தான் அது தன் முழு அழகையெல்லாம் காட்டி முடிவிலா முத்தி நடனம் செய்கிறது. சாதி மதங்களின் தீராத கொடும் பகையின் ஆராத கோர நெஞ்சை முறித்தெறிந்து தெய்வீக சைவ அலங்காரத்தில் சீரோங்க பிறப்பித்து 67 சாதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று ஒத்த உயிர் பிறவியராய் உத்தமராய் உள்ளன்புடன் இன்று கண்காண வாழ வைத்துள்ளது எம் சாலை தமிழ். எல்லா வேத மாமறைகளின் வட்டப்பூட்டையும் எட்டித் திறக்கவல்ல திறவுகோல் எம் சாலை தமிழ் ஒன்றேதான். இது காலகால நெடுங்காலமெல்லாம் எப்பி எட்டி பாய்ந்து ஏறவல்லது. சிவன் ராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, எட்டாம் நாள் ராய்ஞானஸ்தானம், லைலத்துல் கதிர்ரா முதலான எல்லா குல தலை இரவுகளையும் ஒரே இரவாக்கி தரவல்லது சாலை தமிழ். ஒருவனுக்கு சென்ற வயதையெல்லாம் மீட்டு தந்து சிரஞ்சீவி ஆக்க வல்லது நம் சாலை தமிழ். இதை பார்க்கிலும் பெரிய காரணமும் அதிசயமும் மனுவின் உயிர்க்கு வேண்டியது வேறெங்கே உள்ளது? இதை தேடி வராமல் பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து கொண்டு பல நாளும் அழைகிறார்களே, எங்கே என்ன அதிசயம் கண்டார்கள்? தமிழ் பற்று என்று வெட்டியாக வாய்ப்பறை அடிக்கிறார்களே, இவர்கள் தமிழை பற்றியிருக்கிறார்களா அல்லது தமிழ் இவர்களை பற்றியிருக்கிறதா? இவர்கள் தமிழை பற்றியிருக்கிறார்களோ இல்லையோ, நிச்சயம் தமிழ் இவர்களை பற்றி இல்லை. அது இவர்களை பற்றியிருப்பது உண்மையானால் எமக்கு மட்டும் தமிழ் தன் முழு வல்லபமும் கொண்டு என்னென்னவோ செய்கிறதே, அவற்றில் ஏதேனும் ஒன்றை இவர்களுக்கு ஏன் செய்யவில்லை? அது செய்யவே செய்யாது. ஏன், இவர்கள் தமிழை அலங்காரம் செய்தார்களா? இல்லை, அதை அலங்கோலம் செய்தார்கள். அதனுடைய அருமையான 33 அங்கங்களை அறுத்தறிந்து விட்டார்கள். இப்படி செய்துவிட்டார்கள் என்று நேராக பார்த்தவர்கள் நெஞ்சு பொறுக்காமல் சொன்னால், இல்லை இல்லை, அது அந்த அங்கங்களே இல்லாமல்தான் பிறந்தது என்று ஒரே அடியாக படுசாம முரண்டாட்டம் பேசுகிறார்கள். இந்த கொடுமைகளை செய்தவர்களுக்கா அது நன்மையை செய்யும்? ஆகவேதான் நெடுங்காலம் பொறுத்திருந்து கடைசியில் ஒரு நாள் இவர்களை எல்லோரும் காரி துப்பும்படியான நரகலாக்கி யமன் கையில் ஒப்புவித்து விட்டு போகிறது. இந்த கெடுகேட்டுக்கு போகிறவர்கள்தான் தமிழ் என்றால் இனிமை என்கிறார்கள். வாய் உணர்விலேயே கிடக்கின்ற இவர்களுக்கு கரும்பு இனிக்கிறது அல்லது கற்கண்டு இனிக்கிறது என்று சொன்னால் அது சரி. தமிழின் சுவையானது அறிவின் சுவையாயிற்றே. அறிவிருக்கும் தலம் அறியாமல் அறிவதனை கண்டு அறிவதனை கொண்டு அறிவதை அறியாமல் வெறிகள் பிடித்து கலைகள் விரித்து வீணில் அலைவோர்களுக்கு தமிழின் சுவையும் அதன் பலனும் எப்படி தெரியும்? இவர்களுடைய நினைவோ இவர்களுடைய தூலத்தை விட்டு புறத்திலேயே திரிந்து அலைகிறது. இவர்கள் என்றைக்கு தங்கள் அகமிய உலகில் நுழைந்தார்கள், அகமிய உலகில் பாய்ந்து அறிவு தலமேறி அங்குள்ள அமுத கலசத்தை கைப்பற்றி அருந்த வல்லவர்களுக்கல்லவா தமிழ் இனிக்கும்? பிரம்மோபதேசம் பெற்ற மக்களை நோக்கி, நீங்கள் நேற்றிரவு அந்த பிரணவ பேரொளி நாட்டில் பிறந்தீர்களே, அப்படி பிறந்தவுடன் சாலை தமிழ் மங்கையின் கொங்கையிலே, சாலை கலைமகளின் கொங்கையிலே ஞானப்பால் குடித்தீர்களே, அதுதான் முத்தரெல்லாம் அமுதருந்தும் கொங்கையாகும். மற்றவர்களுக்கு தமிழ் இனிக்காது. இப்படி உலகமெல்லாம் தமிழின் சுவையே அறியாமல் போகின்ற நிலையில், தமிழின் சுவை மாத்திரமல்ல அதன் முழு வல்லபமும் நமக்கு கிடைத்துள்ளது. அதை கொண்டுதான் இந்த உலகமெல்லாம் கண்டு அஞ்சி கழிகிற யமனுடைய கொடிய வல்லபத்தை முறியடிக்கிறோம். இவர்கள் காலமெல்லாம் தமிழே படிக்கிறார்கள். அதுவும் மிகப்பெரிய பட்டணமாகிய மதராசிலே படிக்கிறார்கள். அதோடு கூட தமிழ் வளர்க்கிறோம் என்று வேறே சொல்லுகிறார்கள். ஒரு உழவன் தமிழே படிக்காமல் காலமெல்லாம் காடு உழுது பாடுபடுகிறான். இன்னொருவன் காலமெல்லாம் தெலுங்கே பேசுகிறான். அவர்களுக்கு செய்யாததை தமிழ் இவர்களுக்கு என்ன செய்துவிட்டது? நீ வெகு காலமாக வெளியில் இருந்தாயே, அப்போது தமிழ் உனக்கென்ன நன்மை செய்தது? இங்கு வந்து கூடிக்கொண்ட இவ்வளவு குறுகிய காலத்தில் யமபடரை சங்காரம் செய்து யுகங்கோடி கால வாழ்வை உன் சிரசில் ஏற்றியுள்ளதே, இதோ இந்த மெய்வழிச்சாலை தமிழ் இங்குற்ற எல்லோருக்கும் இந்த பெருநன்மையை அளந்திருக்கிறதே. வேற எந்த இல்லையிலும் உள்ள தமிழாவது இதை செய்திருக்குமா? நாம் உன்னை போலவா படித்தோம்? இந்த காலத்திலே எங்கு பார்த்தாலும் நாடக சாலை, நளின மண்டபங்கள், அன்னகக் கொடு, அரண்மனை வாசலோடு பட்டு பீதாம்பரங்கள் செட்டு செட்டாய் அணிந்து ஒரே ஆடம்பர அமர்க்களப் படிப்பாயிருக்கிறது. ஆனால் நாம் படித்ததோ எங்கோ ஒரு சிற்றூரிலே, ஒரு வீட்டு திண்ணையின் ஓரத்திலே ஒரு துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு சுவடை சுமந்து கொண்டு சென்றோம். எல்லோரும் பார்த்து பார்த்து அழுத்து போன தமிழுக்குத்தானே நாம் வந்தோம். ஆனால் எவ்வளவு பாரம் அதன் மேல் நாம் ஏற்றினாலும் சுமக்குது. நீ ஏற்றினால் தூக்கி எரியுதே. மன்னாதி மன்னரெல்லாம் எட்டு ஏற நினைக்கவும் முடியாத எல்லைக்கு ஒரு மட்டியையும் ஏற்றுகிறதே. இது இப்பொழுதுதான் வந்த தமிழா அல்லது எப்பொழுதும் இருந்ததா? என்றென்றைக்கும் இருந்த அதே ஆயுதம்தான் இப்பொழுது இந்த போடு போடுகிறது. எல்லாம் அதை கையில் எடுத்து வீசுபவரின் வல்லபம்தான் என்று இப்போதாவது தெரிகிறதா? நீ எமது இந்த வல்லபம் தெரிந்த பிறகா வந்தாய்? எம்மை இன்னார் என்று அடையாளம் கண்டுகொண்ட பிறகா வந்தாய்? இல்லை, வந்த வந்த மெய்ஞான பீடங்களிலே யாரைத்தான் இந்த உலகம் அடையாளம் கண்டுகொண்டது? மேற்கொண்டு அவர்களை தூற்றி துரத்தியது எவ்வளவு வாதனைப்பட்டிருந்தால் ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமான் இப்படி பாடியிருப்பார்கள்? பேசியதோர் எம்மொழியை கேட்க மாட்டான், பெரியோர்கள் வாக்கியத்துக்கு ஈடோ என்பான், தாசிமகன் வாயினிலே மண்ணை போட்டு தையலுக்கு உதவாத சோட்டால் சன்னு, பாசிமனமடையனுக்கு நூல் வில்லாது பக்குவமாய் எம்மொழியை பதனம் பண்ணே. கடைசியாக வந்து கூவி கூவி பார்த்தார்களே வடலூர் வள்ளல் பிரான், அவர்களை ஒருவருக்காவது அடையாளம் தெரிந்ததா? அவர்களோடு சில நாள் கூடவே இருந்தவனும் சாதுகளுக்கு அடுக்காத ஆற்காட்டுச் சோடு அணிந்திருந்தார்கள் என்று குறையாக குறைத்து விட்டு போனான். முன்பு இவன் சாதுவாக இருந்து பார்த்தவனோ, பிறகு கீதுவாகி அவர்களை பற்றி இப்படி உளர வந்து விட்டானோ? அதனால்தான் கேட்டு திருந்தி உடனெழுந்திரத்தில் திகழ்வார் ஒருவரேனும் தேரிலர், கடையை விரித்தோம் கொள்வாரில்லை கட்டிவிட்டோம் என்று தீர்ப்பு கூறிவிட்டு சென்றார்கள் அந்த திடஞான கொண்டலர். இது பிச்சுலகம் என்று காரி துப்பிவிட்டு போய்விட்டார்கள். அதற்கு பிறகவல்லவா நாம் வந்துள்ளோம்? நீ முதலில் இந்த மெய்வழியை கைத்தொட்ட போது எம்மை என்னவென்று நினைத்தாய்? இவர்களும் ஞானிதான் போலிருக்கிறது என்றுதானே? முன்னம் வந்த பாரவான்களில் எவருக்காவது சற்றேறக்குறைய சமமாக கூட எம்மை நீ நினைப்பதில்லை. ஆனால் இன்று நீ எப்படி நினைக்கிறாய்? அப்படி நினைக்க வைத்தது எந்த ஆயுதம்? ஒரு நான்கைந்து தலையாவது மீளாதா என்று ஏங்கி நின்ற மணிவண்ண கண்ணபிரானாகிய ஆதி பரந்தாமருடைய அதே செயல்தான் இன்று இவ்வளவு பறந்து விரிந்து பணர்வுற்று நிற்கிறது. எம் கையிலுள்ள மெய்த்தமிழின் இந்த வல்லபப் பெருக்கை நீ அணு அணுவாக நினைத்தால்தான் அது உன் ஜீவனில் ஒட்டி அறிவில் பூப்பேறும். என் நில உலகிற்கு எத்தனையோ மெய்ஞான பீடங்கள் வந்தன. எந்த பீடமாவது இவ்வளவு காலம் இருந்ததா? நாமோ 70-80 ஆண்டுகளாக பாடுபடுகிறோம். ஆகவேதான் நம்முடைய இவ்வளவு பாட்டுக்கும் இவ்வளவு வரவுதானா என்று சில சமயம் சலிப்பு வருகிறது. ஆனால் ஒரே ஒரு தலை கிட்டாதா என்று நாம் ஏங்கி நின்ற காலமும் உண்டு. முதன் முதலாக நாம் இப்புவனத்திற்கு இறங்கி வந்ததிலிருந்து, அதாவது எமது பிரானவர்கள் எம் கையில் பாசுபதக் கங்கணம் ஏற்றியதிலிருந்து 12 ஆண்டுகள் கழித்து நாம் முதன் முதலாக தீட்சை நடத்திய போது தீட்சை பெற்ற பேர் 2, காவல் காத்த ஆள் 1. அந்த 1-2லிருந்துதான் எம் சாலை தமிழ் 1000 பேரை படைத்தது. இப்பொழுது எமக்கு வயிறு நிரம்பிவிட்டது. இனி நினைத்தால் இதைப்போல 7 உலகங்களை உண்டாக்குவோம். நாம் உத்தரவிட்டால் 8 நாளைக்குள் ஓர் உலகம் உண்டாகும். அன்று ஒரு தலையை சேர்ப்பதற்கு என்ன பாடுபட்டோம்? சேர்ந்ததும் நின்றதில்லை. கலகத்துக்கு மேல் கலகம் வரும், கூடியதெல்லாம் கலையும். மீண்டும் பாடுபட்டு கூட்டுவோம், மீண்டும் கலகம் வரும். இப்படியே நாம் இராசகம்பீரத்தில் அனுபவித்தோமே. அப்பேற்பட்ட இடைஞ்சலிலே குடையடித்துத்தான் முன்வந்த பீடங்கள் முடிவுற்றன. அதெல்லாம் ஊடுருகத் தெரிந்ததால்தான் நாம் இந்த ஓருருளை தேவரதத்தை வீரமிக்க வெற்றி தமிழில் யாவரும் வியக்கும் வண்ணமும் இன்னமும் ஓட்டி வருகிறோம். ஆகவேதான் இதனை எல்லா செம்மல்களும் தாங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்த்து நிற்கிறார்கள். எல்லோரும் எதிர்பார்க்கும் எல்லை என்றால் நம் தேவரதத்தின் வேகமும் அது கடந்தேறி வந்துள்ள பாரதூரமும் நினைக்க முடியுமா? மெய்ஞான பீடங்களில் யாராவது கொடி போட்டதுண்டா? கொடி போட்டால் போச்சு, ஆளை வைக்க மாட்டார்கள் என்ற நிலையில்தானே வாழ்ந்தார்கள். இப்பரந்த உலகில் தலை வைத்து படுக்கக்கூட இடமில்லாமல் ஆபத்துக்கு அஞ்சியவர்களாய் ஓடிக்கொண்டுதானே இருந்தார்கள். ஆனால் இன்று எம் சாலை மெய்த்தமிழ் எக்காலம் ஊதி துந்துமையின் அசைந்த நாதம் எழுப்பி பேரிகை அடித்து வானுயரக் கொடியேற்றி வையகத்தோரை வாருங்கோ வாங்கோ என்று கூவி அழைத்த வண்ணம் இருக்கிறது. உண்மை இவ்வாறிருக்க இவர்கள் புராண புழுகையெல்லாம் சரளமாக அள்ளி வீசி போன முயல்தான் பெரிய முயல் என்பார்கள். எமது சாலை தமிழ் இதுவரை செய்துள்ள அற்புத அதிசயங்களைத்தான் இவ்வளவு நேரம் சொன்னோம். இன்னும் அது செய்யப்போவது எவ்வளவோ உள்ளது. அதை சொன்னால் உன் காது கொள்ளாது என்று சாவா வரம் தரும் மூவா மருந்தென்னும் முத்தமிழுக்கு அரசரும், நீதியின் யுகம் வர சாதி மெய்த்தமிழ் தரும் வேதியர்க்கு அரசரும் ஆகிய எம்மான் சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள்.